அந்த அஞ்சாம் திருமுறையில வருகிற எனக்கு இப்ப எல்லாம் என்ன வருதுன்னு சரி கேட்டீங்கன்னா, சிவனுடைய புகழை சொல்லுகிற பாட்டுகளை விட இந்த மனிதனுக்கு அவர்கள் என்ன சொன்னார்கள் அதை பெரும்பகுதி இந்த மனிதர்கள்ட்ட சொல்லிவிட வேண்டும் அப்படின்னா எனக்கு என்னுடைய புத்தி இப்ப அப்படி போயிட்டு இருக்கு. வயசாக வயசாக ஒரு புத்தி மாறாட்டம், புத்தி மாறாட்டம்னா கெட்ட வழியில இல்லை. இப்ப வயசுல நிறைய நான் ஸ்வீட் சாப்பிடுவேன், இப்ப முடியுமா? அப்ப சாம்பார் ரசம் எல்லாம் போட்டு நிறைய சாப்பிட்டேன், இப்ப முடியுமா? என்னால் முடியலையே. சாம்பார் ரசத்தை தொட்டு பார்த்து வருஷக்கணக்கில் ஆகி போயிடுத்தேன். ஏன்? அந்தந்த வயசுக்கு ஏற்ப அது வரும், நிச்சயமா வரும் இல்லையா? அதத்தான் அவர் மற்றொரு இடத்துல சொன்னார், பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாறும் மேலனாய் கழிந்த நாளும் வெளிவோடு முப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கேட்டேன். அந்த ஸ்டெப் சொல்றாரு பாருங்க இல்லையா. மற்றொரு இடத்துல கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழற் பாவை நல்லாரினும் கனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியல் தன்னடைந்தார்க்கு இடைமரிதனே. கனியை விரும்புகிறது, கட்டியை விரும்புகிறது, பாவைகளை விரும்புகிறது, அரசை விரும்புறதெல்லாம் ஒரு வயசனுடைய ஸ்டெப் அல்லவா? அந்த ஸ்டெப்ல வரும்பொழுது இந்த மனிதர்களுக்கு என்ன சொன்னார்கள் இத பத்தி நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். நான் என்னுடைய கேசட்ல கூட பலது அப்படி பாடியிருக்கேன். ஒரு பாட்டு அவர் சொல்றார், வசனமா சொல்றேன், அப்பதான் நல்லா புரியும். மாடுதான் இல்லனில் மானுடர் பாடு செல்வார் இல்லை அப்படின்னு ஒரு சொல் வருது. என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, இது ஏழாவது நூற்றாண்டு தமிழ் அல்லவா, இன்னைக்கு 2004 புரியல, சொல்றேன். மாடுதான் இல்லனில் என்பது, மாடு என்பது செல்வம். செல்வம் ஒருத்தன் கையில இல்லைன்னா அவன் பக்கம் எவனும் வரமாட்டான். வருமான வரமாட்டான், ஒருத்தன் வரமாட்டான். ஆமா, காசு இருக்குன்னு சொன்னா எல்லா பையனும் கூடுவான். கையில காசு இல்லைன்னா மனைவி கூட தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவா அல்லவா? ஆமா, திருமூலர் கூட அதான் சொல்றாரு, புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை அப்படிங்கிறார். வறுமையை பத்தி ஒரு பாட்டு சொல்றார் திருமூலர், மிக அருமை. புடவை கிழிந்தது, வறுமை வந்து வேட்டி கிழிஞ்சு போகும். வேட்டி வாங்க காசு உண்டா? கிடையாது, கட்சி கட்டுவான். இந்த பக்கம் தச்சான்னா இந்த பக்கம் கிழியும், இந்த பக்கம் தச்சான்னா இந்த பக்கம் கிழியும் அல்லவா? முதல்ல மானம் கெட்டு போகும்டா, கையில காசு இல்லைன்னா தெரியுமா? மானத்தை காப்பாத்துறது வேட்டி தானே அல்லவா? கௌபீனத்தை கட்டிட்டு போனா பட்டினத்தார், அது எல்லாராலையும் முடியுமா? முடியாது. அதத்தான் அவர் சொல்றார், புடவை கிழிந்தது. புடவை என்பது புடையில சூழப்பட்டது புடவை என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். வேட்டிக்கும் புடவை என்று பேருண்டு. ஆமா, புடவை கிழிந்தது, வாழ்க்கை போயிற்று அப்படின்ட்டார். உன் வாழ்க்கை தொலைஞ்சதுரா, கையில காசு இல்லைன்னா. அடையப்பட்டார்களும் அன்பிலரானார். உனக்குன்னு இருக்கிற பாரு மனைவி, உன்கிட்ட உன் பௌத்தில பிறந்தான் பாரு பையன், அவன் உன்னை மதிக்க மாட்டான்டா. ஆமா, கொடை இல்லை, கொண்டாட்டம் இல்லை, நடை இல்லை. அவனுக்கு தீபாவளி உண்டா? அவனுக்கு பொங்கல் உண்டா? அவனுக்கு சரஸ்வதி பூஜை உண்டா? அவன் சோத்துக்கே திண்டாடுறான், எங்க விழா கொண்டாட போறான்? நடை இல்லை, கொடை இல்லை, கொண்டாட்டம் இல்லை அப்படிங்கிறார் திருமூலர். இப்ப வறுமை எவ்வளவு கேடு அல்லவா? அதைத்தான் இவர் நினைவூட்டுறார். மாடுதான் இல்லனில் மானுடர் பாடு செல்வார் இல்லை. ஒரு பய கிட்ட நெருங்க மாட்டான்டா அவன்கிட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய சம்பாத்திய காசை பத்திரமா வச்சுக்கணும் அர்த்தம். நீ லஞ்சம் வாங்க வேண்டாம், திருட வேண்டாம். நீ சம்பாதிக்கிறத பத்திரமா வச்சுக்கலாம்ல, அதையும் தாம் தும் பண்ணாம அல்லவா? நான் தாம் தும் தான் பண்ணி இருந்தேன் சின்ன வயசுல. ஒரு முனிவர் தான் என்ன அதை தடுத்தார், நீ எப்படி செலவு பண்ண கூடாது, உன்னுடைய பிற்கால வாழ்க்கை கேள்வி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன திருப்பினவரும் ஒரு முனிவர் தான், அவர் தான் அருணந்தி தம்பிரான். என்ன அருளாதார துறையிலையும் திருப்பினார், பொருளாதார துறையிலையும் திருப்பினார். அவருக்கு என்ன அவருக்கு இல்லையா? அவருடைய குழந்தையானா இல்ல, தேவாரம் பாடுறவன் கெட்டு போக கூடாது அப்படின்னு திருத்தினார். அதுக்கப்புறமா தான் அவர் சொன்னார், நீ சம்பாதிக்கிறதுல பாதி பாதி வச்சுக்கோ, நீ பாட்டுக்காரன், நாளை பாட்டு பாட்டு நின்று போச்சுன்னா ஒரு சல்லி அவனும் கொடுக்க மாட்டான், நான் பாடும் போதே கொடுக்க மாட்டேங்கிறான், பாட்டு நின்று போனாவா கொடுப்பான். சுந்தரேச தேசியர்னு ஒருத்தர் இருந்தார், தேன் தேனா பாடுவார். கடைசி காலத்துல மிகவும் கஷ்டப்பட்டார் சுந்தரே தேசியர், திருக்கள சுந்தரே தேசியர். 300 ரூபாய் சம்பளத்துக்கு இந்த கபாலி கோயில் இருந்தார் கடைசி காலத்துல. ஒரு ராகம் பாடினார்னா அந்த ராக தேவதை குதிக்கும் அங்க வந்து. இந்த மாதிரி இந்த பொருளாதார துறையை நமக்கு நினைவூட்டுறார் நாவுக்கரசர். தாம் தூம் பண்ணாதே, உன் கையில கிடைச்சத ஜாக்கிரதையை காப்பாற்றிக்கொள் என்று அர்த்தம். பாட்டை சொல்றேன், மாடுதான் இல்லனின் மானுடர் பாடு செல்வாரில்லை, பன்மலையா பன்மாலையால் கூட நீர் சென்று கொள்ளி செலவனை பாடுமில் பரலோகத்து இருத்துமே என்பது அந்த நீதி அல்லவா என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி நான் ஒரு சில பாடல்களை நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன். அப்புறம் இன்னொன்னு, கோயிலுக்கு போய் நீ அர்ச்சனை பண்ணு அபிஷேகம் பண்ணு, அது செய்யாம வேணாலும் இரு, அதை பத்தி கேள்வி இல்லை. கோயிலுக்கு போய் அவனை உண்மையாக வாழ்த்தி உண்மையாக கும்பிட்டு விடு, இதைத்தான் வலியுறுத்துறார் அவர். இன்னைக்கு கோயிலுக்கு அபிஷேக ஆராதனை பண்றவன்னா உண்மையாக கும்பிடுறது இல்லை, உண்மையாக வணங்குறது இல்லை இல்லையா? காசை கொடுத்துட்டோம் சொல்லிவிட்டு பேசாம சாமியே திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான், இவன் பாட்டு உட்காந்து கதை பேசிக்கிட்டே இருக்கிறான். அவன் தீபாராதனை பண்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அப்படியா அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டு வரான். இது சரியா? இத சரியில்லைன்னு நினைக்கிறார் நாவுக்கரசர் என்று நான் நினைக்கிறேன். பெருகலாம் தவம், பேதைமை தீரலாம், திருகலாகிய சிந்தை திருத்தலாம், பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம், மருகலானடி வாழ்த்தி வணங்கவே என்பது பாட்டு. தவம் உனக்கு வேணுமா? அபிஷேகத்தினாலையும் ஆராதனையில் தான் வரும் என்று நீ நினைத்து விடாதே. அதற்காக அபிஷேகத்தையும் ஆராதனையும் இவர் வெறுக்கிறார்னு அர்த்தம் அல்ல. நீ அன்பு செலுத்தி விடு, உண்மையாக அவனை கும்பிட்டு விடு, இதைத்தான் அவர் வலியுறுத்துறது. தவம் பெருகலாம், பேதைமை தீரலாம், உன்னிட்ட இருக்கிற அறியாமை போய்விடும் இல்லையா? பெருகலாம் தவம், பேதைமை தீரலாம், திருகலாகிய சிந்தை திருத்தலாம். சில மரங்கள் என்ன பண்ணும், அப்படி திருகிக்கிட்டு வளர்ந்துரும், அப்படி திருகிக்கிட்டு வளரும். அதை உடைக்க முடியுமா? கோடலினால உடைக்க முடியாது, வேட்டு வச்சுதான் உடைக்க முடியும். ஆமா, அப்படி ஒரு திருகலான சிந்தை உனக்கு வந்து சேராது. அது மாத்திரம் இல்ல, மோட்ட சாம்ராஜ்யம்னு உனக்கு ஒண்ணு வேணுமா? அவனை உண்மையாக கும்பிட்டு விடு, இதைத்தான் அவர் சொல்றார். இந்த நீதியை பார்த்தீங்களா, எவ்வளவு என்ன அழகா இருக்கு பாருங்க இல்லையா? ஆமா, பெருகலாம் தவம், பேதைமை தீரலாம், திருகலாகிய சிந்தை திருத்தலாம், பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம், மருகலானடி வாட்டி வணங்கவே. நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். நாவுக்கரசர் முதல் முதலாக ஞானசம்பந்தரை சந்திக்கிறார். இவருக்கு வயசு 50, நாவுக்கரசருக்கு, ஞான சம்பந்தருக்கு வயசு 3. இந்த மாதிரி சீர்காழியில ஒரு குழந்தை அம்பாள் பால் கொடுத்து குடித்து தேவாரம் பாடியதுன்னு கேள்விப்பட்டார். இவர் கேள்விப்பட்டார், அவ்வளவுதான், பார்க்கல. நேரா சீர்காழிக்கு போகணும்னு போறார். சீர்காழிக்கு போனார். திருஞான சம்பந்தர் வந்தார். சுவாமின்னு இப்படி கும்பிடு போடல, அவரு திட்டும்னு கீழே விழுந்து கும்பிட்டார். ஆமா, அப்படி கீழே விழுந்து கும்பிடுறது மாதிரி ஒருத்தன் ஒரு படம் எழுதியிருந்தான், அது என் வீட்டில் வச்சிருக்கேன். என் வீட்டில் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, கொஞ்சம் கரையா அரைச்சு விட்டுது, ஆனா படம் இருக்கு, வச்சிருக்கேன். 50 வயது மனிதன், சிவனுடைய அருள் பெற்றவர், 3 வயசு ஒரு குழந்தை, அவரும் சிவன் அருள் பெற்றவர். வயசை பார்க்கல, அவர் எதை பார்த்தார், சிவனுடைய திருவருளைத்தான் பார்த்தார். எனக்கு 50 வயசுக்கு தானே ஆண்டவன் அருள் கிடைச்சது, இவருக்கு 3 வயசுக்கே கிடைச்சதே அப்படின்னு நினைச்ச உடனே கீழே விழுந்து கும்பிட்டார். விழுந்து நமஸ்காரம் பண்ற மாதிரியே அந்த படம் இருக்கு, இன்றும் என் வீட்டில் வச்சிருக்கேன். ஆமா, கொஞ்சம் கரையை அரைச்சு விட்டுது, வீட்டில் மாட்டி வச்சிருந்தேன், கரையை அரைச்சு விட்டுது, பாதி போச்சு, பாதி இருக்கு, அதையாவது இருக்கேன்னு பத்திரமா வச்சிருக்கேன். அதை பார்க்கும் போதெல்லாம் உள்ள நெகிழுது எனக்கு அல்லவா. ஆமா, அவங்க ரெண்டு பேரும் பல தலங்களுக்கு சேர்ந்தாப்புலயே போனாங்க. அப்படி போகும்போது திருமறைக்காடு, தூய தமிழில் இருந்திருக்கு அந்த பேர், பின்னால வடமொழிக்காரர்கள் மறைக்காடு என்று மாற்றி விட்டார்கள். எத்தனையோ ஊர்ல மாத்தினாங்க, அதுல இது ஒண்ணும், எத்தனையோ செயல்களை மாத்தினார்கள் வடமொழியார்கள். தமிழ் இருந்ததெல்லாம் வடமொழி ஆக்கப்பட்டது. அந்த கதவு, கோயில் கதவு, கோபுர கதவு எப்பவோ வேதங்கள் பூட்டி விட்டு பூசை பண்ணி விட்டு பூட்டி விடுது. என் வீட்டை நான் பூட்டிட்டு வந்தேன்னா என் சாவியை போட்டு திறந்தாதான் அது திறக்கும். அடுத்த வீட்டுக்காரன் சாவி என் வீட்டு பூட்டுக்கு சரியா இருந்ததுன்னா அந்த பூட்டை நான் பூட்டுறதுனால என்ன பிரயோஜனம், அவன் சர்வசாதாரணமா தோன்றி உள்ள போயிடுவான் அல்லவா. ஆமா, அதனால அந்த கதவு திறக்கப்படவே இல்லை. வேறொரு வழியா எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. நாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் போனாங்க. ஏன் இந்த கோபுரவாசல் வழியா போகாம இப்படி வேற வழியா போறாங்க அப்படின்னு கேட்டார்கள். வேதங்கள் பூசை பண்ணி பூட்டிட்டு போயிடுத்து, அது அப்புறம் யாரும் திறப்பதற்கு இல்லை, திறப்பதற்கு திராணி இல்லை, முடியவில்லை, வேறொரு வழியா நாங்க போயிட்டு இருக்கோம். அப்படியா, வேறொரு வழியா நாம போக கூடாதே, நேர் வழியில் தானே போகணும் அப்படின்னு நினைத்தார்கள் இந்த ரெண்டு பெரியவர்களும். உடனே ஞான சம்பந்தர் சொன்னார், அப்பரை பார்த்து, ஐயா இந்த கதவை திறக்க பாடும் அப்படின்னு சொன்னாரே தவிர இந்த கோயிலுக்கு வேற ஏதாவது ஒரு சாவியை போட்டு தரையா அப்படின்னு சொல்லல. நல்லா கவனிக்கணும், பெரிய புராணம் அதைத்தான் சொல்லுகிறது. அப்ப என்ன அர்த்தம், வடமொழி வேதம் பூட்டிப்பிட்டு போயிடுத்து, அதே வெயிற்றுடையது, அதே அருளுடையது, இதற்கும் தமிழ் வேதம் என்று பெயர். இது சொன்னா அது கதவு திறக்கும்னு ஞானசம்பந்தருக்கு தெரியும். நம்மளை விட அருளுடையவர் பெரியவர், அவர் இந்த காரியத்தை செய்யட்டும்னு சொல்லி ஐயா கதவு திறக்கப்பாடும்னு தான் சொன்னார். ஆமா, உடனே சொன்னார் அவர், பண்ணின் நேர்மொழியால் உமை பங்கரோ, அந்த அம்பாளுக்கு பேர் பண்ணின் நேர்மொழியால் யாழைப்பழி தன்ன மொழி என்று பேர். அம்பாள் பேர் முதல்ல, இப்ப கூட நம்ம ஒரு வீட்டுக்கு போனா எப்படி கூப்பிடுறோம், ஐயான்னு கூப்பிடுறது குறைச்சல், அம்மான்னு கூப்பிடுறது தான் நிறைய அல்லவா. ஆமா, இப்ப கூப்பிடுறதே கிடையாது, காலிம்பல்ல அமைத்து போடுறான் இல்லையா. ஆமா, பண்ணின் நேர்மொழியால் உமை பங்கரோ, மண்ணினார் வரம் செய் மறைக்காடரோ, கண்ணினால் உம்மை காண கதவினை திண்டமாக திறந்தருள் செய்மினே என்று சொல்லிவிட்டார். 10 பாட்டு பண்ணார், திறந்து கொடுத்தார். பண்ணில் நேர்மொழியால் உமை பங்கரோ, மண்ணில் நார்வலம் செய்மறைக்காடரோ,
கண்ணி நாள் உம்மை காண கதவிலே கிண்ணமாக பிறந்தருள் செய்வீனே கிண்ணமாக பிறந்தருள் செய்வீனே
இந்த ஒரு பாட்டு பாடினார் கதவு திறக்கல ஏன் நெடுநாளா பூட்டி இருந்தது உடனே திறக்குமா பத்து பாட்டு பாடினாரு அரக்கன் அரக்கனை விரலால் அடத்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலீர் அப்படின்னார் அரக்கன் ராவணன் அவன் செய்த தவறை மன்னித்து விட்டு அவனுக்கு இரக்கம் காட்டினீர் அல்லவா உன்னுடைய இரக்கம் இப்ப மறைந்து விட்டதா அப்படின்னு சொன்னாரு என்னடா அப்படியே சொல்லிவிட்டான் கடவுள் அத திருவிளையாட புராண ஆசிரியர் சொல்லுவார் திருமறை காற்றை கதவம் திறந்தது தமிழா வேற ஒரு சொல்லா அப்படின்னு கேட்பார் அவர் தமிழுக்கு அவ்வளவு வலிமை இருந்தது தமிழிசைக்கு அவ்வளவு வலிமை இருந்தது இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமான் நீரே சுரக்கும் பொன்னைகள் சூழ்மறை காடரோ சரக்கை கதவம் திறப்பிமீன் சொன்ன படாருக்காக தோன்று இந்த பாடல் இந்த அஞ்சாம் திருமுறையில இருக்கிறது அல்லவா ஆக என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா தேவார திருவாசகம் எல்லாம் எந்த காரணத்துக்காக பாடப்பட்டதோ அதை நாம இன்னைக்கு பாடினாலும் அது நமக்கு பலிக்கும் அது உண்மையை தரும் என்ற நம்பிக்கை நம்மள்கிட்ட வளரணும் நான் அதுல எனக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை எனக்கு உண்டு ஆமா தினந்தோறும் எத்தனையோ பதிகங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பேன் வீடு கூட்டினா கூட பதியம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நடந்து போனாலும் பதியம் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்பேன் சொல்லி வைப்பவே என்ன இப்ப மோசம் வாய் கொடுத்துருக்கிறான் நெஞ்சு கொடுத்துருக்கிறான் சொல்ல வேண்டியதுதானே அல்லவா அந்த மாதிரி அப்படி ஒரு அற்புதமான பதிகம் இந்த ஐந்தாம் திருமுறையில இருக்கிறது உங்களுக்கு அதை நான் நினைவூட்டினேன் மற்றொரு இடத்துல அவர் சொல்லுகிறார் பஞ்சாட்சரத்தை ஒரு கோடி தடவை நீ சொல்லிவிட்டால் பஞ்சாட்சரத்தை ஒரு கோடி தடவை நீ சொல்லிவிட்டால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு எழுதி வைக்கிறார் அல்லவா இன்னைக்கு பஞ்சாட்சரத்தை சொல்ற கூட்டம் நம்மள்கிட்ட இல்லாமலே போயிட்டுதுன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நான் பஞ்சாட்சரத்தை ஒரு நாளைக்கு 1008 தடவை சொல்ல தவறவே மாட்டேன் உனக்கு வேலை கிடையாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு தலைக்கு மேல வேலை ஆக அந்த பாட்டில் அவர் சொல்றார் பஞ்சாட்சரம் ஒரு கோடி தடவை நீ சொல்லிவிட்டியே ஆனால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் பூவனூர் புனிதன் திருநாமம்தான் நாவின் 100,000 நன்னினார் 100,000 ஒரு கோடி அல்லவா 100,000 ஒரு கோடி தானே ஒரு நாளைக்கு 100 சொல்றான் அப்படின்னு வச்சுக்கோ ஒரு வருஷத்துக்கு என்ன ஆச்சு 330 தான் ஆச்சு எப்போ இது கோடி ஆகிறது இல்லையா காலை மாலையில் சொன்னா இல்ல அப்படியே வேண்டாம் ஒரு கோடி ஆவரத்துக்குள்ளேயே உனக்கு பலன் கிடைக்கும் அவ்வளவுதான் மாங்காய் காய்க்குது அது பழுக்க வரலையும் நீ பார்க்க வேண்டாம் வடுகாக்கு கூட பறிச்சு நீ திங்க முடியுமே முடிகிறது அல்லவா தேங்காய் காய்க்குது தேங்காய் பழுக்கிற வரலையும் நீ பார்க்க வேண்டாமே இளநீ வாங்கி சாப்பிடலாம் இல்லையா பறிச்சு சாப்பிடலாம் அல்லவா அதனால அந்த 100 தடவை நீ சொல்றதுக்குள்ளற நீ சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த அருள் உனக்கு தானே வந்து சேரும் ஆமா எந்த வகையிலையும் அது உன்னை காப்பாற்றும் ஆமா செல்வம் மாத்திரம் இல்ல அருள் வந்து சேரும் பொருள் வந்து சேரும் நன்மை வந்து சேரும் எல்லாம் கிடைக்கும் என்றுதான் நம்ம நம்பணும் நம்பல என்ன பண்ண முடியும் நம்பல என்ன வீட்டை பூட்டி விட்டு மனைவியை வெளியே நிறுத்தி விட்டு வர வேண்டியதுதான் நம்ம அவளை நம்பிதானே நம்ம விட்டுட்டு வர்றோம் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அல்லவா சில பேர் பொட்டிய பூட்டிட்டு வருவான் அதை பத்தி கேள்வி கிடையாது நம்பிக்கை தானே அதை சொல்றார் பூவனூர் புனிதன் திருநாமம் தான் நாவின் 100,000 நன்னினார் பாவமாயின பாரிப்பறையவே உன் பாவமெல்லாம் போகுமடா அப்படின்ட்டார் முதல்ல இல்லையா ஆமா தேவர் கோவினும் செல்வர்கள் அவரே குபேரனை விட நீ செல்வனாயிடுவேடா அப்படிங்கிறார் ஐயா நான் படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், அப்ப என் கையில காசு கிடையாது, இரண்டு வேளை சாப்பாடு என் தலைவிதி, காசு கிடையாது, இரண்டு வேளையோட சாப்பிட்டுட்டு படிச்சுட்டு இருந்தேன். அப்பவும் நான் தேவாரத்தை விடல. ஆமா, இப்போ ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கிறேன், பஞ்சாட்சரத்தை சொல்றேன், அந்த பஞ்சாட்சரம் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆமா, என்னைக்கு என்னுடைய நாக்குல தேவாரமும் பஞ்சாட்சரமும் நிக்கிதோ அன்னைக்கு செல்வத்துக்கும் புகழுக்கும் நன்மைக்கும் நான் கஷ்டப்படுவேன். இந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த மாதிரி நீங்களும் நம்பிக்கையோடு இருந்தீர்களே ஆனால் நல்லது கிடைக்குமே, சிரமப்படணுமா? ஒரு நாளைக்கு 1008 பஞ்சாட்சரம் சொல்லுவதற்கு 20 நிமிஷம் போறோம், இல்லாட்டி போனா 25 நிமிஷம் போறோம், ஒழுங்கா சொன்னா 25 நிமிஷம் போருமா? இதத்தான் இவர் வலியுறுத்துறார் அல்லவா? ஆமா,
பூவனூர் புனிதன் திருநாமம் தான் நாவில் 100 100000 நன்னினார் பாவமாயின பாரிப்பறையவே தேவர் கோவில் செல்வர்கள் அவரே
போனார் சுவாமி. தேடி சென்று திருந்தடி ஏற்றுமில் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வரு. நீ கொஞ்சம் நெருங்கினா போருமடா, இப்ப இந்த வெளியூருக்கெல்லாம் போதுள்ள எலக்ட்ரான் அது எவ்வளவு பெரிய கம்பம் நட்டிருக்கான், எவ்வளவு தூரத்துக்கு என்னன்னு அந்த கம்பி போகுது, இத்தனை அடிக்கும் கீழே அந்த கம்பி வறுமையானால் இந்த கம்பத்துல இந்த கரண்ட் இறங்கிடும், தொட்டவனெல்லாம் தீத்தெறிஞ்சுவிடும் அல்லவா? ஆமா, அந்த மாதிரி கொஞ்சம் நீ கிட்ட நெருங்கடா, அவன் உடியாந்துருவான் அவன்கிட்ட. இத சொல்றார் அவர், தேடி சென்று திருந்தடி ஏத்துவில் நாடி வந்து நம்ம இவர் ஆட்கொள்வர். நீ 10 அடி போனா அவன் 20 அடி வருவான். ஆமா, ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொட ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே. பாடுறது உண்டா? பாடுறது கிடையாது. ஆமா ஐயா, பாட்டு தெரியாவிட்டாலும் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சொன்னியா, அதுவும் சொல்றது இல்ல, இல்ல பாடுறதே இல்ல, அவன் எங்க ஆட போறான்? ஆனா கிரிக்கெட் பார்க்கும் போது மாத்திரம் ஆடுறான், ரூமுக்குள்ள உட்காந்து அவன் ஜெயிச்சான் இவன் ஜெயிச்சான், இந்த நியூஸ் பார்த்துட்டு இவன் ஆடுறான் ரூமுக்குள்ள, அவன் லட்சக்கணக்கில் அடுத்து போறான், வருஷம் பூரா நடக்குது கிரிக்கெட் இல்லையா? தெருவில் போற பையன் பூரா இன்னைக்கு டிக்கெட் கிரிக்கெட் அடிக்க ஆரம்பிச்சுட்டான், புத்தகத்தை எடுத்துட்டு போறதை விட இல்லையா? ஆமா, அவன் லட்சம் லட்சமா வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான். ஆமா, அதனால கோயிலுக்கு போனா கொஞ்சம் பாடிவிடு அப்படிங்கிறார் சாமி. ஆடி பாடி அண்ணாமலை கைதொட ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே. பள்ளில் ஓசை ஊர் ஊரா நடந்து நடந்து போய் அட திருஞான சுமந்தரார் ஒரு பல்லக்கில் ஏறி போனார், நாவுக்கரசருக்கு அது உண்டா? ஒவ்வொரு ஊருமா போய் அங்கங்கிட்ட பாடி காட்டி அந்த பாடல்கள் எல்லாம் இப்போ எனக்கு போனது போக மிச்சம் இருக்கிறதே நம்பியாண்டார் நம்பி தேடி எடுத்து கொடுத்தாரே அல்லவா, ராஜராஜ சோழன் முயற்சி பண்ணி எடுத்து கொடுத்தானே, இருக்கிறதே பாக்கியெல்லாம் செல்லு அரிச்சு விட்டது. ராஜராஜ சோழன் கேட்டான், சுவாமி எவ்வளவோ போய்விட்டதேன்னு, போடா உனக்கு வேண்டியதை வச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டார் அவர் சுவாமி என்று நமக்கு புராணம் சொல்லுகிறது அல்லவா. நாம திரும்பி பார்த்தோமா இல்லையே, திரும்பி நாம பார்க்கலையே. ஆமா திரும்பி பார்க்கணும், அது நம்ம நூல். அது ஓ வீட்டுக்கு ஒரு பத்திரம் இருந்தா தூக்கி எறிவியா நீ, ஓ வீட்டுக்கு ஒரு தஸ்தவேஜ் இருக்கு அல்லவா தூக்கி எறிஞ்சிருவியா நீ, அத எவ்வளவு பத்திரமா வைக்கிற, அதை விட பத்திரமா இதை வைக்க வேண்டாமோ, உன் மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டாம் அல்லவா. ஆமா அதத்தான் சொல்றாரு, பண்ணில் ஓசை பழத்தினில் இன் சுவை பெண்ணுடு ஆனந்து பேசற்கு அறியவன் வண்ணமில்லி வடிவு வேறாயவன் கண்ணில் உண்மணி கட்சியே கம்பனே மூக்கு வாய் செவி கண் உடலாகி வந்து ஆக்கும் ஐவர்தம் ஆப்பை அவிழ்த்து அருள் நோக்குவான் நம்மை நோய்வினை வாராமே நோக்குவான். அவன் உன்னை பார்த்துட்டான்னு அந்த நோய் எல்லாம் பறந்து போய்விடும்டா, பிறவி நோயும் போகும் உடற்பிணியும் போகும் அல்லவா. ஆமா காக்கும் நாயகன் கட்சியே கம்பனே. நான் ஊட்ட விட்டு புறப்படும் போது வேயிறு தோழி பங்கன் பதிகள் சொல்லாம கீழே இறங்கவே மாட்டேன். ஏன், அந்த பதிகம் தான் நம்மளை காப்பாற்றும். இன்னைக்கு வெளியில போறவன் அவன் டூ வீலர் அடிக்குமா லாரி அடிக்குமா பஸ் அடிக்குமா எதுல அடிக்கும் எதுல சாவான், திரும்பி அவன் வீட்டுக்கு போவானாங்கிற நினைப்புல நாம இருக்கிறோம் இன்னைக்கு இல்லவா. ஆமா இந்த பதியத்தை சொல்லிட்டு போனா அந்த பதியம் காப்பாற்றும் என்பது வேயூர் தோழி பங்கன் வெளியில வரும்போதெல்லாம் சொல்லிட்டு போகணும். ஆமா நான் அந்த நியதியை வச்சுக்கிட்டு இருக்கேன், வீட்டை விட்டு புறப்பட்டேன்னா அந்த பதியத்தை சொல்லிட்டே தான் வருவேன், ஒரு நாள் கூட தவறமாட்டேன். சாகத்தான் போறோம், இப்படி சாகணுமா, தேவைதானா இது. என்னுடைய உறவினர் நல்லாத்தான் ரோடுக்கு போனார், நல்லாத்தான் போனார் ஸ்கூட்டர்ல நல்லாத்தான் போனார். திரும்பி வரும்போது பிணமாத்தானே வந்தாரு, ஐயா அவர் கொஞ்சம் வசதி இருந்தது குடும்பம் காப்பாத்திக்கிட்டது, வசதி இல்லாம இவன் மாத்திரம் சம்பாதிப்பானே, ஆனா அந்த குடும்பம் என்ன ஆகும் அல்லவா, அந்த குடும்பம் என்ன ஆகும். மனைவிக்கு உன்னுடைய கணவனை போல ஒரு சொல் ஒரு சொத்து கிடைக்குமா, அவன் சம்பாதிக்க விட்டு போனாலும் பரவாயில்லை, அவன் இருந்தான்னு சொன்னா அவளுக்கு மங்களம் எல்லாம் உண்டு, அவன் போனான்னா தொலைஞ்சது. இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எப்படி எப்படி இருக்கிறான் அதை பத்தி நான் கவலைப்படும். அப்படி காக்கும் நாயகன் கட்சியே கம்பனே, அவன் தாண்டா உன்னை காப்பாத்துறான் அப்படின்னு சொல்றார் சாமி, நினைக்கணும்.